இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கர்த்தருடைய நாமம் மகிழப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே சகோதரர் ஜான் கிஷ் அவர்களை பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் அருமையாருடைய மகனோடு கர்த்திலிருந்து நீர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காய், விசேஷ வரங்களுக்காய் ஆண்டவர் நாங்கள் நன்றி செலுத்தி அவர் ப்ரொடியூஸ் பண்ற இந்த அருமையான இந்த இசைத்தட்டை ஆண்டவர் இந்த குறுந்தகடனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை ஆசிரியர்களுடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை வழங்கட்டும். விசேஷமாக கேட்க போற மக்கள் பத்தியில உடைய உடைந்த உள்ளங்கள் ஆறுதல் படவும், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கட்டிடவும் இது உதவி செய்யும்படியாய் நீர் ஆசிரியமாய் உடைய கட்டில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் கர்த்தாவே, உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர கர்த்தருடைய பிள்ளையாகிய சகோதரர் ஜான் கிருஷ்ணனை ஆசீர்வதித்து உடைய வரங்களால் நிரப்பி உடைய கிருபினாலே முடிசூட்டி ஒரு அருமையான இசை குறுந்தகடை நீர் வெளிப்படுத்துக்கு விசேதாக்கா நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக அந்த பாடலை இயற்றும் பொழுது ஆவியார் தாமே மகனோடு இருந்து ஆண்டவரே நீர் ஒவ்வொரு வார்த்தையினர் ஆசீர்வதித்து அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த கேட்கப்போகும் ஒவ்வொரு உள்ளங்களையும் அது தொடப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அனைவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பேரின்பத்தை அடைத்ததுக்கான கிருபை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக கூட உழைத்த ஒவ்வொருவருக்கான நினைத்து பார்த்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான இசையமைத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சார் இம்மானுவேல் சகோதரர் டேவிட் ஆசிரியர் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை மென்மேலும் பெருக பண்ணும்படியாய் ஆண்டவரே அவர் கொடுத்து தாழ்ந்து நீர் அபிஷேகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். பாடின அருமையான சகோதர சகோதரர்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். உடல் குரல் மூலமா அவன் நாம் மயப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரேன். விசேஷமாக இந்த குறுந்தடமுடைய கட்டளப்பு கொடுக்கிறோம். நீர் இதை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து கேட்க போகிற ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் தொடத்தக்கதாகவும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்க்கத்தக்கதாகவும் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திலே ஆண்டவர் ஒருபடி முன்னேறத்தக்கதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை பல்லோ தேவனுடைய அன்பை ருசி பார்த்து மக்கென்று ஆயத்தப்பட்டு உடைய வருகைக்கு என்று எதிர்நோக்க கத்தை கிருபச்சு வேண்டும் என்று கத்தர் மேற்பெருமா இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்த பரமபிதாவே, ஆமென்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதே போல பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய், உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கூடருங்க, இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்து யார் என்பதுதான் இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்து யார் என்று அநேகர்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்று அநேகர்களுக்கு தெரியும். இருப்பினும் ஒரு சிலருக்கு அல்லது அநேகர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த அறிவு இன்னும் இல்லாததாக இருக்கின்றது. அநேகர்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாதவர்களாகவே இருக்கின்றார்கள். யோவான் 17:33 வாசிக்கும் பொழுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இங்கே வேதம் சொல்கின்றது, ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்படி என்றால் மரித்த பிறகு மனிதனுக்கு நித்திய ஜீவன் ஒன்று இருக்கின்றது. ஆண்டவருடைய இரண்டாவது வருகிலே மரித்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று வேத கோட்பாடுகள் சொல்கின்றது, வேத வசனம் சொல்கின்றது. அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கின்றவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த தருணம் என்று வேதம் சொல்கின்றது. ஆகையால் அப்பொழுது வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்படி வருகையிலே அவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள். அப்படி என்றால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வேளை கேள்வி கேட்போம் என்றால், அதற்கு தான் வேதம் சொல்கின்றது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிய வேண்டும், அப்படி அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 1:1-3 நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்கின்றது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஆகையால் இந்த ஜீவன் யார், இந்த ஒளி யார், இந்த வார்த்தை யார் என்று கேள்வி கேட்போம் என்றால், யோவான் அதே யோவான் 1:14 வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இங்கே அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில் வந்தது என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த ஒரே ஒரு குமாரன் யார் என்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் இந்த பூமிக்கு வந்தார். ஆகையால் அவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை குறித்துதான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் யார், அவரை யாராக நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள்? ஒவ்வொருவரே கேள்வி கேட்போம் என்றால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்துக்களை இயேசுவை குறித்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்று நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்கின்றது? அவர் நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து மனித குலம் எடுத்து மனிதர்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்தார். அப்படி மரித்ததனால் நமக்கு நித்திய ஜீவன் என்ற ஒன்று கிடைத்தது என்று நாம் நினைக்கின்றோம். உண்மைதான், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. அவர் நமக்காக வந்தார், நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்தார், மரித்தார், இந்த பூமியிலே மரித்து மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை தந்த ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவு எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்றது. பவுல் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே என் வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம். அந்த முக்கியமான நோக்கத்தை நான் சந்திப்பதற்கு அல்லது அந்த முக்கியமான நோக்கத்தை நான் அடைவதற்கு இந்த உலகத்தின் எல்லா காரியத்தை நான் இழந்தாலும் அது பரவாயில்லை என்று பவுல் இங்கே சொல்லக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 1:26 நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சாயலில் நம்மை படைத்தார். நாம் பாவம் செய்தோம், அந்த சாயலை இழந்து விட்டோம். அந்த சாயலை மீண்டும் தரும்படியாகவே பிதாவானவர் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த குமாரனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த குமாரனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. யோவான் 5:39 வாசிக்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவைகளும் அவைகளே. அப்படி என்றால் என்னை குறித்து என்று சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை தான் அங்கே சொல்கின்றார். ஆகையால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்கின்றார். அந்த நித்திய ஜீவன் மட்டுமல்ல, என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவைகளும் அவைகளே. நாம் முதலில் படித்தோம், இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நாம் வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் அங்கே நமக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த வேத வாக்கியத்தில் யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேதாகமத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், வேதாகமத்தை படிக்க வேண்டும். தேவன் தந்த அந்த 10 கற்பனை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 10 கற்பனைகளும் தேவனுடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நாம் அநேக வேத வசனங்களை வேதாகமத்திலிருந்து நம்மால் வாசிக்க முடியும். ஒன்றொன்றாக நாம் பார்க்கலாம். மத்தேயு 11:29 வாசிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், நான் சாந்தம் உள்ள தெய்வம் என்று சொல்கின்றார். யார் இயேசு கிறிஸ்து? அவர் சாந்தம் உள்ள தெய்வம், அவர் சாந்தம் உள்ள தெய்வம். இந்த உலகத்தில் அநேகர்கள் சாந்த குணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அநேகர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அநேகர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அவர் சாந்த குணம் உள்ளவர் என்று வேதம் சொல்கின்றது. அவர் அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமியிலே எத்தனையோ போராட்டங்களை அவர் சந்தித்தார், எத்தனையோ பிரச்சனைகளை அவர் சந்தித்தார். ஆனால் ஓரிடத்தில் கூட அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்கின்றது. ஓரிடத்தில் கூட அவர் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று வேதம் சொல்கின்றது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாந்த குணம் உள்ளவர் என்பதை இந்த உலகத்திற்கு நிரூபித்திருக்கிறார். அந்த குணம் நமக்கு மிக மிக முக்கியமானது. லூக்கா 9:54 வாசிக்கும் பொழுது, அவருடைய சீஷராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியாஸ் செய்தது போல வானத்திலிருந்து அக்கினை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஒரு முறை ஒரு இடத்திற்கு இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஊழியம் செய்ய சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவை வரவேண்டாம் என்று அவர்கள் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாகிய யாக்கோபும் ஏவானும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கின்றார்கள், நாம் எலியா செய்தது போல செய்து விடலாமா? இந்த ஜனங்கள் இப்படி செய்கின்றார்களே, வானத்திலிருந்து இறக்கி இவர்களை எரித்து விடலாமா என்று கேட்கின்றார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று நாம் பார்க்கும் பொழுது, லூக்கா 9:55, அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல இரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து அவர் சாந்த குணம் உள்ளவர் என்று வேதம் சொல்கின்றது. ஒரு இடத்தில் அந்த சீரர்கள் அவர்களை அழித்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து, அதற்காக நான் இந்த பூமிக்கு வரவில்லை, எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே வந்தேன் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சாந்த குணம் உள்ளவர் என்பதை வேதம் சொல்கின்றது. ஆகையால் அந்த சாந்த குணம் உள்ள தேவன் உங்களுக்காக அவர் மனம் இருங்கக்கூடியவராக, நீங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் உங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கலாம். நாம் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். இங்கே வேதம் சொல்கின்றது, இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்கின்றது. ஆம், அவர் நீடிய பொறுமை உள்ள கர்த்தர் என்று வேதாகமத்திலே பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நினைத்திருந்தால் இந்த பூமியிலே எத்தனையோ பேருடைய பாவங்களை மன்னிக்காமல் அவர்களுக்கான தண்டனையை அவர் கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அவர் அதற்காக இந்த பூமிக்கு வரவில்லை. அவர் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார் என்று வேதம் சொல்கின்றது. எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், ஆனால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். எதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், உங்களுக்காகவும் எனக்காகவும் தான். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஏனால் வேதம் சொல்கின்றது, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக காத்திருக்கிறார் என்று நாம் வேதத்திலே வாசித்தோம். அநேகர் நாம் கேட்கின்றோம், ஏன் இன்னும் இயேசு கிறிஸ்து வரவில்லை, அவருடைய இரண்டாவது வருகை எங்கே என்ற கேள்விகள் அநேக நேரங்களில் நாம் கேட்பதுண்டு. ஆனால் அதற்கான பதில், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அவர் வாக்கு தத்தம் பண்ணதை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி என்றால் எல்லா ஜனங்களும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா ஜனங்களும் அவரிடம் வர வேண்டும், எல்லா ஜனங்களும் அவரை நேசிக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் அந்த பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆம், யார் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அடுத்து இயேசு கிறிஸ்து யார் என்று கேட்பீர்கள் என்றால், மிகவும் மனத்தாழ்மை உள்ள தெய்வம். அவர் மிகவும் மனத்தாழ்மை உள்ள தெய்வம் என்று வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆம், நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது பிலிப்பியர் 2:6 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் என்று வேதம் சொல்கின்றது. அவர் தேவனுக்கு சமமான ஒரு நபர், ஆனாலும் இந்த பூமிக்கு அவர் வரும் பொழுது அதை அவர் பெற்று வரவில்லை. தான் ஒரு மனிதனாகவே இந்த பூமிக்கு வந்தார். 7 வாசிக்கும் பொழுது, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணப்பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணப்பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். யார் இயேசு கிறிஸ்து என்று கேட்பீர்கள் என்றால், அவர் மிகுந்த மன தாழ்மை உள்ள தெய்வம், மிகுந்த மன தாழ்மை உள்ள தெய்வம். நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அவர் தாழ்த்தப்பட்டார். நாம் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்பதற்காக அவர் தெருவில் வீழ்ந்தார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் பொற்கிரீடத்தை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் முட்கிரீடத்தை பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, ஆம், இயேசு கிறிஸ்து மிக மன தாழ்மையுள்ள தெய்வம். இந்த மன தாழ்மையுள்ள தெய்வம் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்கின்றது. இந்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. அடுத்து யார் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், அவர் மிகவும் கிருபையுள்ள தெய்வம். அவர் மிகவும் கிருபையுள்ள தெய்வம். மத்தேயு 20:21-22 அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருளை செய்ய வேண்டும் என்றாள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்து யார் பெரியவர்கள், இயேசுனுடைய சிம்மாசனத்திலே அவருடைய வலது பக்கமும் இடது பக்கமும் யார் அமரலாம் என்ற ஒரு கேள்வி நடந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அங்கே ஒரு சீடருடைய தாயார் வந்து இயேசு கிறிஸ்துவிடமே அதை நேரடியாக கேட்கின்றார். இயேசு கிறிஸ்து கேட்க அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். அதற்கு அந்த தாய், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அதுக்கு இயேசு என்ன சொன்னார் என்று நாம் பார்ப்போம் என்றால், இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதுக்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த காரியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்பதை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள், என்னுடைய மகன்களுக்கு உம்முடைய பக்கத்தில் வலது புறமும் இடது புறமும் அமர இடம் தாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து மிகுந்த கிருபையுள்ள தெய்வமாக அவர் சொல்கின்றார், என்னுடைய சிம்மாசனம் என்னுடைய அரியாசனம் இந்த பூமி அல்ல, இந்த பூமியிலே நான் மறிப்பதற்காக வந்தேன், அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று இயேசு கிறிஸ்து விவரித்து சொல்லக்கூடிய ஒரு கிருபையுள்ள தெய்வமாக இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. யோவான் 8:10-11 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே விபச்சார ஸ்திரீயை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டத்தார் அங்கே நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவிடம் சொல் கேட்கின்றார்கள், இவள் ஒரு தவறு செய்து விட்டால் இவரை எவ்வாறு நாம் கொலை செய்ய வேண்டும், மோசையுடைய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொல்கின்றது, நாம் என்ன செய்யலாம் என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உங்களில் யார் பாவம் செய்யவில்லையோ அவர்கள் முதலில் கல்லெறியுங்கள் என்று சொல்கின்றார். ஆகையால் இந்த வார்த்தையை கேட்ட அனைவரும் பாவம் செய்தவர்கள், ஆகையால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தலையை நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன்னை கொல்ல வந்தவர்கள் எங்கே என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் சொல்கின்றார், இங்கே யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த பெண்ணை கொலை செய்வதற்கோ அல்லது அந்த பெண்ணுக்கு தண்டனை கொடுப்பதற்கோ இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமானாக இருக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து, நீ போ, ஆனால் இனி நீ பாவம் செய்யாதே, நான் உன்னை அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று சொல்லி, போ இனி பாவம் செய்யாதே என்று அங்கே அவர் கிருபையுள்ள தெய்வமாக மன்னித்து அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே. ஆம், இயேசு கிறிஸ்து அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், கிருபையுள்ள தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இந்த உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே தன்னுடைய அன்பை தன்னுடைய செயல் வடிவத்தில் அவர் காண்பித்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த உலகம் பாவத்தின் பிடியில் இருக்கின்றது, சாத்தானின் பிடியில் இருந்தது, ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, இவர்தான் இயேசு கிறிஸ்து, உங்கள் வாழ்க்கையின் கதாநாயகன். அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் உடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசினதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆம், நீர் யார் என்ற கேள்வி அநேகர்களுக்கு இருக்கலாம். நீர் ஒருவரே எங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவர். நீர் ஒருவரே எங்களை பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடியவர். நீர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறவர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்ட அனைவரும் நீர் ஆசீர்வதிங்க, அவர்களோடு கூட இருங்க. அவருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை மாற்றுங்கப்பா. தயவாய் கூட இருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
என் இயேசுவே, என் வாழ்வில் நீர் வாழ்ந்த என்னை உயிர்த்து காத்து ரட்சித்தீரே.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-3231. எங்கள் இமெயில் முகவரி bibleatawr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.